நமஸ்காரம். ஒரு அன்பர் கேள்வி எழுப்பியிருந்தார், ரொம்ப தேவையான கேள்வி. சிலர் நம்முடைய குருவை, அதாவது ஆச்சாரியனை, தெய்வமாகவே கொண்டாடுகிறார்களே, அது அதிகமாக படவில்லையா? தெய்வம்தான் தெய்வம். ஒரு மனிதனாக இருப்பவர் தெய்வத்தினுடைய பிறவி அப்படின்னு சொல்லுகிறார்களே, அந்த மாதிரி சொல்லலாமா? இது முதல் பகுதி. ஆச்சாரியர்களாக பிறந்தவர்களை போய் தெய்வம் அப்படின்னே சொல்லிவிடலாமா? அதை சாஸ்திரம் ஒத்துக்கொள்ளுமா? நம்ம பாட்டுக்கு ஆசை இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதிகப்படி ஆசையால சொல்லிவிடுகிறோமா? அதற்கு பிரமாணம் இருக்கிறதா, சோர்ஸ் இருக்கா? இது முதல் பகுதி. அதை விட இன்னும் முக்கியமானது அடுத்த பகுதி. சரி, அப்படியே ஆச்சாரியர்கள் தெய்வம் என்று கொண்டாலும், இன்றிருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியர் வரை இன்னார் இணையார் என்று வேறுபாடு இல்லாமல் எல்லாரையுமே தெய்வத்துக்கு சமம்னு சொல்லிவிடலாமா? இல்லை, இதிலே அந்த நாளிலே வேதவியாசர், வால்மீகி, ஆதிசங்கர பகவத் பாதர், பகவத் ராமானுஜர், மத்வாச்சாரியர், நிம்பார்க்காச்சாரியர், வல்லபாச்சாரியர், சைதன்யர், எவ்வளவு பெரியவர்கள்னு இருந்திருக்கா? அப்ப அந்த ஆச்சாரியர்கள் வரைக்கும் தெய்வம், அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு வரைமுறை ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமா? ஏன்னால் இன்னைக்கு அப்போ 2019 யார் வேணும்னா தன் ஆச்சாரியன்னு பிரகடனப்படுத்திக் கொண்டு என்னை தெய்வத்துக்கு சமமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டால் மக்கள் எல்லாம் குழம்பிப்பட மாட்டார்களா? அது உண்மையும் இல்லையே. ஏதோ திடீர்னு நானே என்ன ஆச்சாரியன்னு சொல்லிக் கொண்டுட்டு என்னை தெய்வத்துக்கு சமமாக நீங்க மதிக்கணும், பூஜிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது உண்மையும் இல்லை. இதுதான் ரெண்டாம் பகுதி கேள்வி. அப்ப முதல்ல கேட்டது ஆச்சாரியனை தெய்வம்ன்ற அளவுக்கு கொண்டாடலாமா, சாஸ்திரம் சம்மதிக்குமா? ரெண்டாவது, இது வேறதான் வினையில கொண்டு போய் விட்டுடாதா? அப்ப எல்லாருமே தெய்வம் தெய்வம் அப்படின்னு அவரவர் ஆச்சாரியன் சொல்ல ஆரம்பிச்சிட மாட்டாரா என்பது கேள்வி. இப்ப முதல் கேள்விக்கு பதில், ஆச்சாரியனை தெய்வம்னு கொண்டாடுவது சாஸ்திரத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதே, அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். அதனால்தான் மதுரகவி ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வாரை தனக்கு தெய்வமாகவே கொண்டாடி, ஆழ்வார் தவிர தெய்வத்தை கூட நான் தரிசிக்க வேண்டிய தேவையில்லைங்கிற அளவு பாடிட்டார். அவர் சொல்லும் போதே, தேவு மத்தரியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடித்திரிவனே, குருகூர் நம்பியான நம்மாழ்வாரை தவிர வேறொரு தெய்வமே எனக்கு கிடையாது, அவிதித விஷயாந்தர ஷடாரேர் உபனிஷதாம் உபகான மாத்திர போகா என்று கண்ணினின் சிறுத்தாம்புங்கிற பிரபந்தத்தில் கூறுகிறார். அப்படி ஆழ்வார் பாடினத்துக்கும் பிரமாணங்கள் உள்ளன. ஆச்சாரியாது இக தேவதாம் சமதிகாம் அந்யாம் நம் அந்யாமகே, ஜனங்களை ரட்சிக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக, மக்னான் உத்தரத்தே லோகான் காருண்யாது சாஸ்திர பாணினா, எப்போதும் சஸ்திரத்தை பிடித்து பிறக்கும் எம்பெருமான் சாஸ்திர புஸ்தகத்தை கையில் கொண்டு ஆச்சாரியனாக பிறக்கிறார். சாக்ஷான் நாராயணோ தேவஹா கிருத்வா மர்த்தியமையும் தனுவும்னு பிரமாணம். அதனால் சாஸ்திரங்கள் ஆச்சாரியனை தெய்வமாக கொள்வதை சம்மதிக்கின்றன, அதில் ஒன்றும் சந்தேகம் வேண்டாம். அப்படித்தான் பல ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களும் எந்த சம்பிரதாயத்திலும் இருந்திருக்கிறார்கள். ரெண்டாவது, அது கூட புரிகிறது, ஆனால் யார் வேணும்னாலும் தெய்வம்னு சொல்லிக்கொண்டால் அது அவ்வளவு சுலபமா நிறைவேறாது. என்ன, மக்களாகிய நாம் ஓரளவு புரிந்தவர்கள் தான், தெரிந்தவர்கள் தான். யார் ஒருத்தர் தன்னை தெய்வம்னு, தெய்வத்துக்கு சமம் அப்படி பூஜிங்கோன்னு சொல்லிக் கொள்ளுகிறாரோ ஒரு நாளும் மக்கள் அவரை பூஜிக்க மாட்டார்கள். அது ஒண்ணுதான் டெஸ்டே. நான் உங்களுக்கு பகவானை காட்டுறேன், எனக்கு தான் அவரை தெரியும், நான் முழுதும் தெரிந்து கொண்டு விட்டேன், அப்படின்னு ஒருத்தர் சொன்னாலே கண்டிப்பா அவரை தெய்வம்னு மக்கள் பூஜிக்க மாட்டார்கள். எஸ்ய அமதம் மதம் எஸ்ய ந வேதசக, எஸ்ய மதம் தஸ்ய அமதம் மதம் எஸ்ய ந வேதசக என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இதுக்கு என்னைக்கோ பதில் சொல்லியிருக்கார்கள். யார் ஒருத்தன் எனக்கு பிரம்மத்தை தெரிந்துவிட்டது, நான் அறிந்தேன் என்று தன்னையே கூறிக்கொள்ளுகிறானோ அவன் பிரம்மத்தை தெரிந்து கொள்ளவே இல்லை. யார் ஒருத்தன் என் அறிவுக்கே அப்பாற்பட்டிருக்கிறார் கடவுள், என்னால் தெரிஞ்சுக்க முடியல என்று எளிமையாக ஒத்துக்கொள்ளுகிறானோ அவன்தான் அறிந்தவனாகிறான். அதனாலே தன்னைத்தானே பிரகடனப்படுத்திக் கொள்றது, நாமே தெய்வம்னு சொல்றதெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தால் கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம நம்ப முடியாது. இப்ப சங்கீத கச்சேரி நடக்கிறது, பாடுறவர் கொஞ்சம் அபஸ்வரமா பாடிட்டார்னு வச்சுங்க, கேட்கிற எனக்கு பாட்டே தெரியாட்டாலும் சங்கீதமே தெரியாட்டாலும் தப்பா பாடுறாருன்னு மட்டும் கண்டுபிடிச்சிடுவோம். அது அந்த சங்கீதத்துக்கே உண்டான பெருமை. அதே மாதிரி தெய்வத்தை நமக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா யார் ஒருத்தர் வெறுமைக்கானோ தன்னையே தெய்வம்னு சொல்லிக் கொள்ளுகிறாரோ அவரை முதல்ல நமக்கு புரிஞ்சிடும். ஓஹோ, இவர் ஏதோ சொல்லிக்கிறார், இதுல உண்மை இல்லை அப்படின்னு நம்ம உடனே ஜாகிரதையாடுவோம். அதனால இந்த ரெண்டாவது பகுதி அப்படி டெஸ்ட் வச்சு ஒன்று நிரூபிக்க முடியாது. ஆனால் பகவான் ஏற்படுத்தி வைக்கிற திட்டம் கட்டளைக்குள்ளே அந்த மாதிரி யார் வேணா தெய்வம்னு சொல்லிக்கொண்டு கொஞ்ச நாள் வேணா தள்ளலாமே தவிர அதுக்கு மேலே அது நிற்காது, தன்னடையே தெரிந்துவிடும். உண்மையாக யார் அப்படி இருக்காரோ அவர் தன்னை பற்றி சொல்லிக்க மாட்டார், தானே ஜனங்களும் தர்மமும் அவரை தேடி வரும், யாரும் அவர்கிட்ட வருவார்கள். இந்த மாதிரி பல அடையாளங்கள் இருக்கு. நிஜமாவே இந்த ஆச்சாரியன் தெய்வத்துக்கு சமமாக கொண்டாடப்பட வேண்டியவர் தானா, வைராக்கியத்தோடு இருக்காரா, பரோபகாரத்துக்காக இருக்காரா, சாஸ்திரத்தை ஏற்றுக்கொண்டு அது சொன்னபடிக்குத்தான் சொல்றாரா இல்லை தன்னிச்சைப்படிக்கு சொல்றாரா, எல்லாரையும் சமமான உள்ளத்தோடு பார்க்கிறாரா. நமக்கு இன்றைக்கு மட்டும் நல்லதா இருக்கிறத சொல்லாமல் நீண்ட காலத்துக்கு நல்லதா இருக்கிறத சொல்றாரா, கொஞ்சம் நமக்கு கசப்பா இருந்தாலும் அந்த கசப்பையும் தைரியமா எடுத்து உரைக்கிறாரா. இதெல்லாம் சின்ன சின்ன பரீட்சைகள். இப்படியெல்லாம் யார் இருக்கார்களோ அவர்களைத்தான் தெய்வத்துக்கு சமமா கொண்டாடணும் அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே இருக்கணும் குருவுக்கு. அவருடைய ஞானமோ அவருடைய அனுஷ்டானம் அனைத்துமே அவ்வளவு நன்றாக இருக்க வேண்டும், ரொம்ப ஹம்பிளா இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அந்த குருவை தெய்வம் அப்படின்னு அவருக்கு சமமா ஏத்துக்க போறோம். அது கண்டிப்பா மக்களுக்கு புரிஞ்சிடும்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.